ஹைர். அடுத்து வனஷது அன்னஹும் கானு அலல் ஹக்கில் முபீன், நபிமார்கள் எல்லோரும் தெளிவான உண்மையில் தான் இருந்தார்கள் என்று நாம் சாட்சி சொல்கிறோம். அப்ப நாம் யாருடைய பெயரை அறிந்தோமோ அந்த நபியும் உண்மையானவர்கள். நமக்கு பெயர் தெரியாத எத்தனை நபிமார்கள் வந்திருப்பாங்க பாருங்க, அவங்கள பத்திலாம் நாங்க சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா நபியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள், சத்தியத்தை தான் பிரச்சாரம் செய்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இப்ப யஹூதிகள் தப்பு செய்யறதுனால இந்த தப்பு மூசா நபியை போய் சேருமா? சேராது. அவர்கள் சத்தியத்தை தான் சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் தப்பு செய்யறதுனால, நசாராக்கள் தப்பு செய்யறதுனால அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதிக்குமா? பாதிக்காது. புரியுதா இல்லையா? விளங்கல. ஏன் இந்த வார்த்தையை இமாம் அவங்க ரொம்ப அழுத்தி சொல்றாங்க பாருங்க, வனஷ்ஹது அன்னஹும் கானு அலல் ஹக்கில் முபீன். மக்கள் செய்யக்கூடிய தப்பினால நபிமார்களை நாம் எடை போட்டு விடக்கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலையும் எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க. அதனால அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதிக்குமா என்றால் பாதிக்காது. அவர்கள் உண்மையான தெளிவான சத்தியத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து வனுஸம்மி அஹலக்கு பிலத்தினா முஸ்லிமீன முஃமினீன் மாதாமு பிமா ஜாஅ பிஹி நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃதரிஃபீன் வலஹு பிகுல்லி மா கால வ அக்பர முஸத்திகீன். இப்ப பாருங்க, வனுஸம்மி நாம் பெயர் கூறி அழைப்போம், அஹலக்கு பிலத்தினா நம்முடைய கிபிலாவை சேர்ந்தவர்களை. அப்ப நம்முடைய கிபிலா எது? காபத்துல்லா. அப்ப நம்முடைய கிபிலாவை சேர்ந்தவர்கள் என்றால் யாரு? யார் நாம் தொழுவது போன்று ஐந்து நேர தொழுகைகளை காபாவை முன்னோக்கி தொழுகின்றார்களோ. புரியுதா? அவர்கள் எல்லோரையும் முஸ்லிமீன முஃமினீன், நாம் முஸ்லிம்கள் என்று சொல்வோம், மூமின்கள் என்று சொல்வோம். அப்ப முஸ்லிம் என்ற வார்த்தையை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மூமின் என்ற வார்த்தையும் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. முஸ்லீம் என்பதும் மூமின் என்பதும் இரண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. குர்ஆன் ஹதீஸில் அப்படித்தான் பயன்படுத்தப்படும். ஆனால் சில இடங்களில் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி முஸ்லீம் என்பது மட்டும் தனியாக பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு வேற அர்த்தமா போயிடும். ஈமான் என்பது மட்டும் தனியாக பயன்படுத்தப்பட்டால் வேற அர்த்தமா போயிடும். புரியுதா? இப்ப பாருங்க, சூரத்துல் ஹுஜராத்தில் ஆராபுகள் கிராம மக்கள் வந்து சொல்றாங்க, வக்காலத்தில் ஆராபு ஆமன்னா. ஆராபுகள் கிராமவாசிகள் வந்து சொல்கிறார்கள், நபியே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். சூரத்துல் ஹுஜராத்தில் 14வது வசனம், அல்லாஹ் சொன்னா நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் சொல்லுங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் சொல்லுங்கள். இப்ப இந்த இடத்துல ஈமான் இஸ்லாம அல்லாஹ் பிரிச்சுட்டான். ஈமான் ஏ வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களது உள்ளத்திலே ஈமான் இன்னும் நுழையவில்லைன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஈமான் என்பது உள்ளத்தை சார்ந்ததாக அல்லாஹ் ஆக்கிட்டான். ஈமான் என்பதை உள்ளத்தை சார்ந்ததாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அப்ப இஸ்லாம் என்பது வெளிரங்கமான அமல்கள் சார்ந்தது. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று. புரியுதுங்களா? அப்ப ஈமான் என்பது இஸ்லாம் என்பது இது ரெண்டும் ஒரே அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது ஒருவர் முஸ்லீமா இருக்கிறார் என்றால் அவர் எப்படி இருக்கணும்? மூமினாவும் இருக்கணும். ஒருவர் மூமினாக இருப்பவர் என்றால் அவர் முஸ்லீமாகவும் இருக்கணும். ஆனா சில இடங்கள்ல ஈமான் என்பது உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை குறிக்கக்கூடியதாகவும், இஸ்லாம் என்பது வெளிரங்கமான செயல்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப ஹதீஸ் ஜிப்ரீல பார்த்திருப்பீங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யார் ரசூலுல்லா ஈமான் என்றால் என்ன என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஈமான் என்றால் அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அடுத்து அவர் கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் என்ன? நீங்க ஷஹாதா சொல்லணும், தொழுகையை நிறைவேற்றணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், நோர்மு இருக்கணும். இப்ப இங்க எப்படி பிரிக்கப்பட்டுச்சு? ஈமான் என்பது நம்பிக்கையாகவும் இஸ்லாம் என்பது அமலாகவும் பிரிக்கப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அப்போ ஒருவர் உண்மையான முஸ்லீமா இருக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே தேவை, ஈமானும் இருக்கணும், இஸ்லாம் இருக்கணும். ஒருவர் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும் என்றால் அவர் முஸ்லீமாகவும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்து நாம் நம்முடைய கிப்லாவை சேர்ந்தவர்களை முஸ்லீம்கள் மூமின்கள் என்று சொல்வோம். எப்போது? மாதாமு பிமா ஜாபிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தரிஃபீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு வந்தார்களோ அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற வரை. புரியுதா இல்லையா? ஒரு முஸ்லீம் சொல்றாரு, தன்னை மூமின் சொல்லிக்கிறாரு, நம்மள மாதிரி பள்ளிவாசல வந்து கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறாரு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததில் சிலவற்றை மறுப்பவராக இருந்தால் அவருக்கு மூமின் முஸ்லீம் என்று சொல்ல மாட்டோம். அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, மாதாமு பிமா ஜாபிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தரிஃபீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது, பிமா ஜாபிஹினா கொண்டு வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தரிஃபீன் ஏற்றுக்கொண்டவர்களாக, மாதாமு அவர்கள் இருக்கின்றவரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றவரை நாங்கள் அவர்களை மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வோம். வலஹு இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பிகுல்லி மா கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒவ்வொன்றையும், அவர்கள் அறிவித்த ஒவ்வொன்றையும், முசத்திகீன உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற வரைதான் அவர்களை மூமின்கள் முஸ்லிம்கள் சொல்லுவோம். எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நம்முடைய சலஃபுகள் சொல்றாங்க பாருங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதில், அவர்கள் அறிவித்ததில் அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டாலும், நமக்கு அவருடைய உள்ளத்துல சந்தேகம் இருக்கான்னு தெரியாது, நம்ம முஸ்லீம் மூமின் சொல்லுவோம், ஆனா அல்லாஹ்விடத்துல அவர் மூமின் முஸ்லீமா இருக்க மாட்டார், சரியா? முனாஃபிக்கா போயிடுவார். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததில் சிலவற்றை ஏற்றுக்கொள்கின்றார், சிலவற்றை மறுக்கின்றார், இப்ப நாம் அவரை வெளிப்படையா மூமின் முஸ்லீம் என்றும் சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? என்ன வார்த்தை பாருங்க, வலஹு பி குல்லி மா கால வாக்பர், நபி கூறிய ஒவ்வொன்றையும், நபி அறிவித்த ஒவ்வொன்றையும் முசத்திகீன உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம் மூமின் என்று கூறுவோம். இறை தூதர் கொண்டு வந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும், இறை தூதர் கூறியவற்றை உண்மைப்படுத்துபவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றவரை முஸ்லீம் மூமின் என்ற பெயர் அவர்களுக்கு நீடிக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததில் சிலவற்றை அவர்கள் ஏற்க மறுத்தாலோ சந்தேகித்தாலோ அவர்களுக்கு மூமின் முஸ்லீம் என்ற பெயர் இருக்காது. வலா நுகஃபிரு அஹதம் மின் அஹ்லில் கிப்லத்தி பிதம்பின், சரிங்க, அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றார், எல்லாவற்றையும் உண்மை என்று நம்புகிறார், ஆனா ஒரு பாவம் செஞ்சார். அப்படி பாவம் செய்ததால் அவரை காஃபிர் என்று சொல்வோமா? சொல்ல மாட்டோம். வலா நுகஃபிரு, நாம் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம் அஹதன், யார் ஒருவரையும், மின் அஹ்லில் கிப்லத்தி, நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்களில், நம்முடைய கிபிலாவை ஏற்றுக்கொண்டு தொழக்கூடியவர்களில் யார் ஒருவரையும் நாம் காஃபிர் என்று கூற மாட்டோம். எதனால்? பிதம்பின், ஒரு பாவத்தால், அவர் செஞ்ச ஒரு பாவத்தால அவரை காஃபிர் என்று கூற மாட்டோம். மாலம் யஸ்தஹில்லஹு, அவர் அதை ஆகும் என்று கருதாதவரை, அவர் அதை ஆகும் என்று கருதாதவரை, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை அவர் ஹலால் என்று சொல்லாத வரைக்கும் நம்ம அவரை காஃபிர்னு சொல்ல மாட்டோம். ஒரு மனுஷன் ஜினா செஞ்சிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் தான் ஒருத்தர் ஜினா செஞ்சிட்டாரு, ஒரு மனிதர் திருடிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் ஒரு மனிதர் திருடிட்டாரு, ஒரு மனிதர் கொலை செஞ்சாரு, ரசூல்லா காலத்திலேயும் தான் கொலை நடந்துச்சு. அப்ப பாவத்தால் யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதர் பத்தினித்தனமான பெண் மேல இட்டு கட்டிடுறாரு, ரசூல்லா காலத்திலேயே தான் இட்டு கட்டப்பட்டுச்சு. அப்ப பாவம் செய்தவர்களுக்கு அதற்கு என்ன தண்டனையோ, துன்யாவில் அந்த தண்டனை இருந்தாலும் அந்த தண்டனை கொடுக்கப்படும், அப்படி இல்லை என்றால் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொல்லப்படும், மறுமையில அல்லாஹ் அவருக்கு உண்மையிலே பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டா அல்லாஹ் மன்னிச்சிட போறான், இல்ல அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சது சரியில்லைன்னா அதுக்கு தண்டனை இருக்கு, ஆனா கண்டிப்பா அவர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார், ஒரு நேரத்தில் கண்டிப்பா அவர் நரகத்தை விட்டு வெளியேறுவார். பாவம் செய்தவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தங்க மாட்டார்கள். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. புரியுதா இல்லையா? இப்ப இருக்கிறவங்களும் அந்த அகீதால தான் இருக்கிறாங்க, ஜஹமியாக. ஆனா என்ன வித்தியாசம்? பாவம் எது? ஒன்று இருக்கிறது அல்லாஹ் தடுத்ததை செய்வது, புரியுதா? ஜினா, குடிக்கிறது, திருடுறது, இதெல்லாம் அல்லாஹ் தடுத்த பெரும்பாவங்கள். இப்ப இந்த ஜஹமியாக்களுக்கும் முர்ஜியாக்கள் நமக்கு இடையில வித்தியாசம் என்ன? அஹ்லு சுன்னத்துக்கும் நாம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ் ரசூலும் லிஸ்ட் போட்டது. இன்னொன்று இருக்கிறது, இந்த புனியல் இஸ்லாம் வாலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டது என்று பாருங்க, அதுல உள்ளது. அவர்கள் என்ன செய்தார்கள், தொழுகையை விடுறதும் பாவத்துண்டை லிஸ்ட்ல போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அதனால ஒரு மனுஷன் தொழுகையை விட்டா பாவம் செய்யறான், ஆனா அவனு முஸ்லீம் தான், மூமின் தான். நம்ம என்ன சொல்றோம், தொழுகையை விடுறது குஃபுருங்கிறோம். ஏன், அது அர்கானுல் இஸ்லாம்ல உள்ளது. பாவம் என்றால், பெரும்பாவம் என்றால் எது வரும், குடிக்கிறான், பொய் பேசிடுறான், ஏமாத்திடுறான், திருடிடுறான், இதுதான் பாவத்துடைய லிஸ்ட்ல வரும். தொழுகையை விடுறது எந்த லிஸ்ட்ல வரும், குஃபருடைய அமல்களுடைய லிஸ்ட்ல வரும். இந்த ரெண்டும் வித்தியாசம், பெரிய வித்தியாசம், புரியுதா இல்லையா? பாருங்க, ولا نكفر احد من اهل القبلة بذنب ما لم يستحله. கிபிலாவை சேர்ந்தவர் யாரையும் நாம் காஃபிர் என்று சொல்லிவிட மாட்டோம், ஒரு பாவத்தால் அவர் அதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளாதவரை, ஆகுமானது என்று கூறாதவரை. புரியுதா? இப்ப ஒரு மனிதர் மது அருந்துறாரு, ஹராம் தான், ஆனா என்னமோ தெரியல ஷைத்தான் என்ன இழுத்துட்டு போயிடுறான். நம்ம அவருக்காக துவா செய்வோம், அவரை எச்சரிக்கை செய்வோம். முஸ்லீம் நாடா இருந்தா அதுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும். ஆனா நீ குடிக்கிறடா காஃபிர்டான்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆனா அதையே, அதெல்லாம் பரவாயில்லைங்க, அந்த காலத்தில் இருந்த சாராயம் வேற, இந்த காலத்தில் இருந்த சாராயம் வேற அப்படின்னு சொல்லி இதை ஹலாலாகனு வச்சுக்கோங்க, அப்ப காஃபிர் ஆயிடுவோம். பாவம் செய்யறதுனால காஃபிர் ஆக மாட்டான், ஆனா பாவம் செய்வதை தனக்கு ஆகுமாக்கி கொண்டால் காஃபிர் ஆயிடுவான். ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு, புரியுதா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா இல்லையா? தெரியாது, அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும்பாங்க, தௌஹீத் ஜமாத் அரண்மனை காலத்தில் அண்ணன். இப்ப நவீனமா இப்போ ஒரு ஃபத்வா விட்டுருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. என்ன பிரச்சனை அப்படின்னா, வட்டி வாங்குவது கூடாது, சரியா, ஹராம். அண்ணன் அப்படித்தான் பிரச்சாரம் பண்ணார் அந்த காலத்தில், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க, நம்மளும் பிரச்சாரம் பண்ணோம். அதான் அப்ப என்ன அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அண்ணன், வட்டி வாங்குறது கூடாதுன்னா, அதாவது வட்டிக்கு கொடுக்கறதும் கூடாது, வட்டிக்கு வாங்குறதும் கூடாது. அதாவது நீங்க 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு 1100 ரூபாய் வாங்குறது தப்பு. உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தட்ட போய் 1000 ரூபாய் வாங்கிட்டு 1100 ரூபாய திருப்பி கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு சொன்னார். இப்ப லேட்டஸ்ட், வெரி வெரி லேட்டஸ்ட் நியூ எடிஷன் என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க காசு வச்சுக்கிட்டு, காசை கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் ஹராமு. உங்களுக்கு ஒரு தேவைனா நீங்க பேங்க்ல போயோ அல்லது வட்டிக்கு கொடுக்கறவங்கள்ட்ட போயோ நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு 1100 ரூபாய் கொடுத்தா அது தப்பு கிடையாது. ஏன், வட்டி வாங்குறத தான் அல்லாஹ் தப்புன்னு சொல்லியிருக்கலாம், வட்டிக்கு கொடுக்கறத தப்புன்னு சொல்லல. வட்டி கொடுக்கறத தப்புன்னு சொல்லல. எப்படி, வட்டி வாங்குறது செல்வந்தர்கள் ஏழைக்கு கொடுத்துட்டு வாங்குறாங்கல்ல, அதுதான் வாங்குறது. நீங்க வட்டி கொடுக்கறீங்க வாங்கல அப்படின்ட்டு. புரிஞ்சா? பத்துவா புரிஞ்சா இல்லையா? இப்ப இப்படி என்னத்தை தகவல் பண்ணிக்கொண்டு ஹராம ஹலால் ஆகினாலும் சரி, ஹலால ஹராம் ஆகினாலும் சரி, குஃப்ர் தான், அல்லாஹ் பாதுகாக்க. விளங்குச்சா இல்லையா? இன்னும் வரும், வந்துகிட்டே இருக்குது. இப்ப யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா? ஹதீஸ் இருக்குதே, ஏன்னா அவர் இது வட்டி முதல்ல கொடுக்கறதும் வாங்குறதும் ஹராம்னு சொல்லும் போது எதை சொல்லிட்டு இருந்தாரு, ஹதீஸ் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹதீஸ் ஆயத்துக்கு முரண்படுதான். ஆயத்துல வந்து வட்டி கொடுக்கறதும் அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இருக்கும் போது, அதே எப்படி ஹதீஸ்ல வட்டி வாங்குறதையும் ஹராம்னு சொல்லலாம், அல்லாஹ் ஹராம் ஆக்கியதுக்கு மேல. அதனால ஹதீஸ தூக்கி ஓரத்தில் வச்சிரு, முடிஞ்சு. ஹதீஸ தூக்கி ஓரத்தில் வச்சிரு. எப்படி போதுங்களா? இப்படி இருந்து கூட அவரை மாமேதை, கல்விமான், பெரிய அறிஞர், எப்பேற்பட்ட அறிவு அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான்னு தெரியுமான, ஒரு கூட்டம் தலையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. இதுதான் அந்த போதை. இதுக்கு பேர் என்ன, அடிக்டட், அடிக்ஷன், போதையாயிரும். அந்த ஒரு மாதிரி ஒரு விதமான அந்த மெஸ்மரிசம் கேட்டு கேட்டு நபியுடைய அந்தஸ்துக்கு மேல கொண்டு போய் வச்சாச்சு. கேள்வியே கேட்கறது கிடையாது, மறுபரிசீலனையே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, முடிச்சிருவோம். என்ன, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு மூமினாக இருப்பதால் அவன் பாவம் செய்து விட்டதால் அவரை காஃபிர்னு சொல்ல மாட்டோம்னு சொன்னோம். அப்படியா? அப்ப எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி கிடையாது. புரியுதா? ஏன் இந்த முர்ஜியான ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளவுதாங்க நீங்க மூமின்னு சொல்லிட்டீங்கல்லங்க, என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாதுங்க, உங்களுடைய நீ அமலை விட்டாலும் பிரச்சனை கிடையாது, பாவத்தை செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. இந்த கூட்டத்தினுடைய கணக்குப்படி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும் விபரீதம், எல்லாம் பாதுகாக்கணும். ரொம்ப டீட்டெயில் உங்களுக்கு சொல்லல, இதுவும் ஒரு மோசமான போக்கு, ஒரு மூமினை ஈமானிலிருந்து வெளியேற்றிவிடும். ஏன், நம்ம தப்பு செஞ்சா பாவி ஆயிடுவோம், தப்ப நியாயப்படுத்தினா காஃபிர் ஆயிடுவோங்கிற பயம் இருந்தாதானே அவன் ஈமான்ல இருப்பான், அமல்கள் இருப்பான். அந்த பயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எங்க ஈமான் இருக்க போது, அமல் இருக்க போது? இப்ப அதுதான் இமாம் அவங்க இங்க சொல்றாங்க, வல நகூலு லா யதுர்ரு மஅல் ஈமானி தம்புன் லிமன் அமிலஹு. நாங்கள் இப்படியும் சொல்ல மாட்டோம், எப்படி ஈமானுடன் எந்த ஒரு பாவமும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது, ஆபத்தை ஏற்படுத்தாது, லிமன் அமிலகு, அந்த பாவத்தை செய்பவருக்கு. அப்ப ஒரு மனிதர் மூமினாக இருக்கின்ற நிலையில அவர் பாவம் செஞ்சிட்டா அவருடைய ஈமான்ல டேமேஜே ஏற்படாது என்று நாம் சொல்ல மாட்டோம். சிறுபாவம் செஞ்சா ஈமானுடைய பரிபூர்ணத்துவம் குறையும், பெரும்பாவம் பெரும்பாவம் செய்தால் அவர் மூமினா இருப்பார், ஆனா ஃபாசிக், பாவியா இருப்பார். அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு அவ்வளவு குறையும், அல்லாஹ்விடத்திலிருந்து அவ்வளவு தூரமாவார். இந்த பாவத்தை அவர் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசியில ஒரு நேரத்தில் அந்த பாவத்தை அவர் சரி என்று நினைக்க ஆரம்பித்தால், அவருடைய உள்ளத்தில் அந்த பாவத்தின் மீது நேசம் ஏற்பட்டு விட்டால், அதனால் அந்த பாவத்தை அவர் நேசிக்க ஆரம்பிச்சு அதை சரி காண ஆரம்பிச்சுட்டா இஸ்லாமை விட்டு வெளியே போயிடுவார். புரியுதா இல்லையா? அதனால பாவம் கண்டிப்பாக ஈமானை பாதிக்கும் என்று நாம் நம்புகிறோம். புரியுதா? ஈமான் அமல்களை கொண்டு உயரும், பாவங்களை கொண்டு ஈமான் குறைந்து கொண்டே வரும். வலான கூலு, நாம் இப்படியும் சொல்ல மாட்டோம், லா யதுர்ரு, எந்த விதமான தொந்தரவும் தராது, ஈமானுடன் தன்புன் ஒரு பாவம், லிமன் அமிலகு, அதை செய்தவருக்கு. இறை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு ஒருவர் பாவம் செய்தால் அதனால் அவருக்கு எந்த தீங்கும், அதாவது ஈமானில் குறைவும் நிகழாது என்று நாம் கூற மாட்டோம். அப்ப யார் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஈமானிலே குறைவு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே போகும். யார் பாவம் செய்யாம ஈமானை எந்த அளவுக்கு பாதுகாப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் அல்லாஹ் இடத்துல உயர்ந்து கொண்டே போகும். நர்ஜூலில் முஹ்சினீன மினல் முஃமினீன அன் யஅஃபூ அன்ஹும் வயுதுஹிலஹுமுல் ஜன்னத பிரஹ்மத்தி வலா நஅமனு அலைஹிம் وَلَا نَشْهَدُ لَهُمْ بِالْجَنَّةِ وَنَسْتَغْفِرُ لِمُسِيئِهِمْ وَنَخَافُ عَلَيْهِمْ وَلَا نُقَنِّطُهُمْ. சரி, இப்ப மூமின்கள் ரொம்ப நல்லவர்களும் இருப்பாங்க, மூமின்களில் ரொம்ப நல்லவர்கள் இருப்பார்கள். நம்ம என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அந்த நல்லவர்களுக்காக நாம் ஆதரவு வைப்போம். அல்லாஹுத்தாலா அந்த நல்லவர்களை மன்னிப்பான், அவர்களை அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்று நாம் ஆதரவு வைப்போம். அதே நேரத்தில் ஒரு மனிதருடைய நல்ல அமலை பார்த்துட்டு, இவர் பக்கா மூமின்க, இவர் மறுமையில சொர்க்கத்துக்கு தாங்க போவார், இவருடைய மௌத்து ஈமான்ல தாங்க நடக்கும், இவர் தாங்க நமக்கு எல்லாமே என்று அவர் மீது நம்பிக்கை வைப்போமா? வைக்க மாட்டோம். அவருடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயப்படுவதோடு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்போம். யா அல்லாஹ், இன்னாரை நாங்கள் நல்லவராக கருதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவரை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு நன்மையை தருவாயாக என்று அவருக்காக துவா செய்வோம், ஆதரவு வைப்போம். ஆனா இந்த சூஃபிச தரிகா குரூப் இருக்கு பாருங்க, அதே போல இன்னும் வழிகட்ட குரூப் இருக்கு பாருங்க. புரியுதா? இப்ப கூட சொல்லி முடிச்சோமா இல்லையா? ஒருவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவ்வளவுதான் முடிச்சு, அவர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி, அவர் தப்பு செய்வாரா, அவர் சொல்றது தப்பாவுமா? அந்த நம்பிக்கை நம்ம யார் மேலையும் வைக்கவே மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. யார் ஈமானில் இறந்து போனார்கள் என்று சஹாபாக்களுடைய பேர்வர்கள் வருதா இல்லையா, அவர்களை தவிர உயிரா உள்ள யாரு மேலையும் நம்ம முழுமையான நம்பிக்கையை வைத்து விட மாட்டோம். ஒருத்தர் நல்லது செய்யறத பாக்குறாரா, ஒருத்தர் நல்ல பிரச்சாரம் செய்யறத பாக்குறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அவர் நல்லது சொல்றாரு, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஆதரவிப்போம். ஆனா அவர் தான் எல்லாமே எங்களுக்கு, நோ, அந்த நிலைக்கு நம்ம போக மாட்டோம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்துக்கும் நமக்கு இடையில உள்ள வழிகாட்டுதல். நம்ம அறிஞர்களை மதிப்போம். யாரு கல்விமான்களை மதிப்போம், ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. அவ்வளவுதான், அவரு தாங்க சொர்க்கவாசி, அவரு தாங்க எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம கண்மூடித்தனமா பேச கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? நீ பாருங்க, நர்ஜூலில் முஹ்ஸினீன மினல் முஃமினீன், முஃமின்களில் இஹ்ஸான் உள்ளவர்கள். லில் முஹ்ஸினீன், நர்ஜு லில் முஹ்ஸினீன். முஹ்ஸின்னா யாரு? இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேக்குறாங்க. முதல்ல எங்க பத்தி கேள்வி கேட்டாங்க? இஸ்லாமி, சரி, ஈமானை பற்றி. இரண்டாவது இஸ்லாமை பற்றி. மூன்றாவது இஹ்ஸான். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ நம்ம மூமினா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், முஹ்ஸினாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படணும். ஈமானுடைய உயர்ந்த தரஜா. அப்ப மூமின்களில் முஹ்ஸினானவர்களுக்கு நாம் ஆதரவு வைப்போம். ஐயஃபு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். வயுதுஹிலஹுமுல் ஜன்னத பிரஹ்மதிஹி, தன்னுடைய ரஹமத்தால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க. அப்ப எவ்வளவுதான் ஒரு மனிதர் இஹ்ஸானுடைய தரஜாவை அடைந்த உயர்ந்த தரஜால உள்ள மூமினாக ஆயிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போவார். தன்னுடைய அமலால் யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் யாரும் சொர்க்கத்திற்கு தன்னுடைய அமலால் செல்ல முடியாது. உடனே ஒரு சஹாபி கேக்குறார், யா ரசூலா, நீங்களுமான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆமாம், நானும் தான், அல்லாஹ் தன்னுடைய கருணையால் என்னை அணைத்துக் கொண்டாலே தவிர சொல்லி. அப்ப நம்முடைய நிலைமை எப்படி? புரியுதா இல்லையா? அப்ப நம்ம அமல் செய்யணும். எந்த ஆதரவுல? அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று. ஆனா சொர்க்கத்தை கொடுக்கிறது இது அல்லாஹ்வுடைய ஃபதல், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் விசேஷமான கருணை. ஆனா அதே நேரத்தில் வலா நஅமனு அலைஹிம், அவர்கள் மீது அச்சமற்று நாம் இருந்து விட மாட்டோம். எப்படி? ஒருத்தர் இப்ப நேர்வழியே சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், அதனால மௌத்து வரைக்கும் இவர் நேர்வழியில தான் இருப்பார் என்று நம்ம அச்சமற்று இருக்க முடியுமா? முடியாது. நம்ம கவனித்துக் கொண்டே இருப்போம். அவர் சொல்றது ஆதாரத்தோட சொல்றாரா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்றாரா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட நிலையில இருந்தாதான் எப்போது நமக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்றால் நாம் அவரை விட்டு விலக முடியும், அதை தவறுன்னு சொல்லி காட்ட முடியும். அப்படி இல்லாம அவரை நமக்கு தலைவராக்கிட்டு, அவரை நமக்கு தலைவராக்கிட்டு நம்ம கடிவாளத்தை அவர் கையில மொத்தமா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்படி ஒரு கால்நடை அதனுடைய கயிறு யார் கையில இருக்குமோ அவர் பின்னாடி அது போய்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஆயிப்போயிடும் கடைசியில். அதுதான் சொன்னாங்க, வலா நஅமனு அலைஹிம், அவர்கள் மீது நாம் அச்சமற்றவர்களாக இருந்து விட மாட்டோம். பயந்துகிட்டு தான் இருப்போம், அவர் வழிகட்டுவாரோ, யாருல்லா அவரை நேர்வழியில போயிடாலா, அவரை பாதுகாத்துக்கிடாலா, இப்படின்னு பயந்துகிட்டு தான் நம்ம இருப்போம். வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னா, நிறைய பயான் பண்றாரு, நிறைய இல்மு சொல்லி கொடுக்குறாரு, நிறைய புக் எழுதுறாரு, நிறைய அமல் செய்யறாரு, நிறைய இபாதத்து பண்றாரு, அதனால அவரை சொர்க்கவாசி நம்ம முடிவு செஞ்சிருவோமா? சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்கிறார். யாருல்லா அவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு துவா தான் செய்வோம், என்ன செஞ்சிட மாட்டோம். வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் தான் என்று நாம் சாட்சி சொல்லிவிட மாட்டோம். புரியுதா? துவா செய்வோம், ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விடத்தில் அவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடலான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். புரியுதா? எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. இன்றைய காலத்துக்கு நமக்கு தேவையான ஒன்று. இன்றைய கால மக்களுடைய மடமை என்ன? யாராவது ஒருத்தர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவர் பின்னாடி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும், ரசிகர் கூட்டமாகி போச்சு. இதுல வேற பெருமைப்பட்டுக்கிறாங்க, நான் அந்த ஷேக்குடைய ஃபேன், மரம் மண்டை மண்டையில போடணும், அந்த ஷேக்குடைய ஃபேனா குப்பை, அவரும் குப்பை, அப்ப நீனும் குப்பை. அவர் நீ ஃபேன் சொல்லும் போது அவர் அதை ஏத்துக்கிட்டா அவரும் குப்பை. புரியுதா இல்லையா? நீங்க இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, ஷேக் வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துப்போம், குத்துன்னு ஓங்கி ஒரே குத்து வாங்குறத போற இடங்கள்ல, ஷேக் நான் உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு, அதுல உடனே அவர் என்ன, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தக்தீஸுல் அஷ்காஸ், இதுதான் மனிதர்களை பரிசுத்தப்படுத்துறது. நாம் யாரை பரிசுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் நல்லது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தவங்க பயன் சொன்னாங்க, நல்லா ஜிதாக்கல்லா ஹேரன், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அமலுக்கு தௌஃபிக் தரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே அவர் பின்னாடியே சுத்துறது, வாழை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி இப்படிதான் சுத்தி சுத்தி கடைசியில் அவரை பெரிய ஆளாக்கி விட்டோம்னு அவருக்கு உடனே தலகணம் வந்துடும். இந்த தலகணத்தெல்லாம் ஏற்படுத்துறது யாரையெல்லாம்? நீங்க தான். இந்த மண்டகணத்தை ஏற்படுத்துறதுக்கு யாரு? எல்லாம் நீங்க அஜர்த்தமார்கள் தான், உங்க வேலை தான். ஒருத்தர் பயன் பண்ணாரா, அல்ஹம்துலில்லாஹ், கேட்டுட்டு அமலுக்கு போயிட வேண்டியதான், உடனே அவர் பின்னாடியே சுத்த வேண்டியது, அஜரத் 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 ஷேக் 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 இமாம் இமாம் மாலி மாலி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் ஒன்று நம்ம ஹசன் பசரி ஆயிட்டோம்னு நினைச்சுட்டாரு. உடனே நம்ம பெரிய அபு துர்தா ஆயிட்டோம்னு, உடனே அவர் சட்டக்காலில் தூக்கி விட்டுக்கிறது என்ன, துண்டை சரி பண்ணிக்கிறது என்ன, உடனே உடனே கிண்டல் பண்ண நினைக்க சொல்லாதீங்கம்மா, பயமா இருக்கு. உடனே சொன்னாங்க, உடனே அவருக்கு முடிந்த ஒரு ஷேக், உடனே ஃபேஸ்புக்கெல்லாம் அவர் போட்டோ, எப்படி வாட்ஸ்அப்ல அவருடைய போட்டோ, அவரோட சாப்பிட்ற மாதிரி, அவரோட வந்து நடக்கிற மாதிரி, அவரோட தூங்குற மாதிரி, அவரோட இருக்கிற மாதிரி. போனா நீனு வழிகட்டு, அவனையும் வழிகெடுத்துட்டு, அவரையும் வழிகெடுத்துட்டு, புரியுதா இல்லையாம்மா? இன்னும் இந்த எந்த அளவு பாருங்க, ரசுல்லா மேல வைக்கிற அன்பு கூட நம்ம ஒரு ஆலிம் மேல வைக்கக்கூடாது, சஹாபாக்கள் மேல வைக்கிற அன்பு கூட நம்ம ஒரு ஆலிம். ஒரு மூமின் நல்லதை சொல்கிறார் என்ற அடிப்படையில தான் நம்ம ஒரு நேசத்தை வைக்கலாமே தவிர, ஒரு ஆலிம நம்ம ஒரு சஹாபியுடைய ரேஞ்சுக்கு கூட கொண்டு போக முடியாதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, விளங்குதா இல்லையா? அந்த தராதரத்தை நம்ம வந்து இதோ அதிகமா பேசிட்டோம், அந்த தராதரத்தை நம்ம வந்து பாகுபாட கவனிக்கலன்னு வச்சுங்களேன், வரம்பு மீறி விழுந்துரும். இன்னைக்கு மக்கள் வலிக்கிறது அதனாலதான். ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா அவங்களுக்கு பாசம் வந்து பிரிய வந்து அலைய ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடைசியில அவர் சொல்ற குஃப்ரு கூட அவங்களுக்கு விளங்காம போயிடும். நல்லா பாதுகாக்கணும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நாம் சாட்சி சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள வீணா போனவங்க சொல்ற அர்த்தமா? அப்படியே நல்லவங்க நல்லவங்க ஆதரவு வைக்கிறோம், ஆனா கண்டிப்பா அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவோமா? உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவன். புரிஞ்சுச்சா? நாளைக்கு மஹ்ஷர்ல ஒருத்தர் வருவாரு, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையுடைய வசனம் ஹதீஸ். முதல்ல அல்லாஹ் அவரை தான் கூப்பிடுவான், முதல்ல தூக்கி அல்லாஹ் அவரை தான் நரகத்துல போடுவான். யாரு? மொத்தம் மூன்று பேர், அதுல முதலாள ஆலிம் யாருலாம்? நான் மார்க்கத்தை படிச்சனே, கத்து கொடுத்தனே, குரானை படிச்சனே, குரானை தஜ்வீத கத்து கொடுத்தா, அதை கத்து எல்லாம் கொடுத்தடா, நீனு எல்லாம் ஒன்ன காரின்னு சொல்றதுக்காக வேண்டி சொல்லியாச்சு போ அப்படின்னு தூக்கி போட்டுறான். ஒரு முஜாஹித் உயிரையே கொடுத்தவர், யாருலாம் உயிரையே கொடுத்தேன், கொடுத்த எதுக்கு, உன்ன வீரன்னு சொல்றதுக்கு சொல்லியாச்சு போ. காசு எல்லாம் அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணவர், யாருலாம் நீ கொடுத்ததெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு பாரு, கொடுத்த எதுக்கு, உன்ன பெரிய கொடைவல்லன்னு சொல்றதுக்கு சொல்லியாச்சு போன்னு தூக்கி போட்டுறான். புரியுதா இல்லையா? அப்ப உள்ள யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்வுடைய, அதை நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களாம்மா சொல்றது? அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி முன்னாடி உள்ளது ஒரு முக்கியமான விஷயமோ அதே போல ரெண்டாவது, இது என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம பிரச்சனையில தான் இருக்கு. எல்லாமே பிரச்சனை தாங்க. நம்ம ஒன்னு ஒன்னா படிச்சு படிச்சு நம்ம திருத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவர் தொழுதுகிட்டு இருப்பாரு, நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாரு, கண்டிப்பா ஒருத்தரை பார்த்தா அப்படி சுத்திக்கிட்டு இருப்பாரு, அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. இவர் பார்த்துன்னு, பாவி பயல நரக வாசி உருப்பிடுவியா நீனு, அவ்வளவுதான்டா நீனு, நீ பாரு நரகத்துக்கு தான் போக பாற அப்படிங்க வேண்டியது. இதுவும் தப்பு. பாவம் செய்பவர்களை பார்த்து நீ நரகவாசி, நரகத்துக்கு தான் போவ, கழிச்சல்ல போவ, அழிஞ்சி போவ, நீ வந்து அப்படிதான் போவ, நீ வந்து ஜஹன்னத்துக்கு தான் போவ, நீ பாரு நீனு. அது ஹதீஸ்ல வருது. முன்னாடி உள்ள உம்மத்தை பத்தி, ரெண்டு சகோதரர்கள், ஒருத்தர் நல்ல அமல் செய்வார், ஒருத்தர் சாதாரணமா. இந்த நல்ல அமல் செய்யறது எப்ப பார்த்தாலும் ஜெய் இன்னும் செய்டா இன்னும் செய்டா அப்படிம்பாரு. ஏய் விடுறா என்னை, என் ரப்போட விட்டுறா, நான் பாத்துக்கிறேன்டா, என்ன பொறுமையா விடுறான். அவர் ஒரு நாள் கோவம் வந்துருச்சு, இந்த நல்ல அமல் செய்ய பாரு அல்ல உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்ல மேல சத்தியம் மாட்டாரு. அல்லா கோவம் வந்துருச்சு, என் மேல் சத்தியம் செய்து நீ சொன்னாயா நான் மன்னிக்க மாட்டேன் என்று, அவனை மன்னித்தேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், நரகத்துக்கு அனுப்பிடுவேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னா, நம்மளை பெருமைப்படுத்தி அவரை நரகவாசியாக்குறது நம்ம வேலை இல்லை. அப்ப நம்முடைய வேலை என்ன? முதல்ல பயப்படணும். ஒரு பயம் என்ன? யாரெல்லாம் அந்த மாதிரி பாவத்தில் என்னை சோதித்து விடாதேன்னு சொல்லு. முதல் பயம் என்ன வரணும்? அந்த மாதிரி பாவத்தில் அல்லாஹ் என்னை சோதிக்காத. நீங்க பாக்குறீங்க, எந்திரிச்சு ராத்திரில தாஜ் தொழுவுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தொழுவு பாக்கியம் கொடுத்தானே, யா அல்லாஹ் அவருக்கும் பாக்கியம் கொடு. எப்படி என்ன வந்துடக்கூடாது, பத்தியா நான் தொழுகிறேன், பத்தியா தொழுவாம தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த பெருமையை போது தாஜ் தொழுது நரகத்துக்கு போறதுக்கு. இமாம் சாதின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், அவங்களும் அவங்களுடைய மகனாரும் ஒரு பெரிய சத்திரத்தில் படுத்துக்கிடுறாங்க. அவங்க இவங்க சாதி ஒரு பெரிய அறிஞர், ஒரு நல்ல இறைநேசர். அவர் எந்திரிச்சு தானு தொழுதுட்டு மகனை எழுப்பி, மகனை எந்திரிமா தாஜ தொழுவோம் அப்படின்னு தொழுகிறார். தொழுகுந்தோட மகன் சின்ன வயசு தானே, வாலிபர் தானே, பார்த்தாரு எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க கொரட்டை விட்டு. என்ன பார்த்தாரு, பாருங்கத்தா எல்லாம் தூங்குறானு தின்னுப்பிட்டு தொழுவ மாட்டேங்கிறானு பாருங்கத்தா தாஜத்து அப்படின்னாரு. அத்தா சொன்னாரு, மாம் சாதி மகனே, நீ இந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கணுமாடா, நீ தொழுதெல்லாம் போச்சுரா அப்படின்ட்டார். நீ அதுக்கு தொழுகாம நீனும் தூங்கியிருக்கலான். உன்னை நான் தொழுக சொன்னது உன்னை பெரியவனாகவும் அவர்களை மட்டமாகவும் பேசுறதுக்காக அல்ல. புரிஞ்சா இல்லையா? ஒரு மனுஷரை பாக்குறீங்க, அவர் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கிறாரு, உடனே பயம் என்ன வரணும், நம்முடைய நஃப்ஸ் மேல, யாருலா இந்த பாவத்தை கொண்டு என்னை சொதிச்சிடாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன பாதுகாத்தானே, என்ன வந்துடக்கூடாது, நான் அந்த பாவத்தை செய்யற பத்தியா, நான் எப்படி இருக்கும் பத்தியா, அப்படி பெருமை வந்துடக்கூடாது. புரிஞ்சா? இரண்டாவது என்ன, பாவம் செய்யற அந்த மனிதரை பார்த்து மட்டமா நம்ம பார்த்துடக்கூடாது. அவனை விட நம்ம பெருமையா கருதும் போது அவனை கண்டிப்பா மட்டமா பாக்குறதுங்கிறது வரும், அது செய்யணும். அப்ப என்ன செய்யணும், பயப்படணும், தான் விஷயத்துல பயப்படணும். இரண்டாவது, அவர் மேலையும் பயந்து அவருக்காக அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்புடைய துவா கேட்கணும். யா அல்லாஹ் அவரை மன்னிச்சு அவருக்கு ஹிதாயத்தை கொடு, அல்லாஹ் அவரை மன்னித்து அவருக்கு ஹிதாயத்தை கொடு அல்லான்னு துவா கேட்கணும். அடுத்ததாக அவரை கூப்பிட்டு நசிஹத்து பண்ணணும், தம்பி நீங்க இவ்வளவு பாவம் செஞ்சாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டா திருந்திட்டா அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் மேல ஆதரவையும் ஆசையையும் உண்டாக்கணும். அப்படி செய்யாம, ஆமா நீ இவ்வளவு காலமா திருந்தல, இனிமே திருந்து எங்க உருப்பட போகுது, போ அவ்வளவுதான், அங்கேயே போ நீ சாவு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. புரிஞ்சா இல்லையா? பாருங்க, முஸ்லிம்களில் உள்ள பாவிகளுக்காக, குற்றம் இழைத்தவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்போம், பாவ மன்னிப்பு கேட்போம், லி முஸ்ஸிஹிம் அவர்களில் பாவம் செய்தவர்களுக்காக, அவர்கள் மீது நாம் பயப்படுவோம். எதை பயப்படுவோம்? இதே நிலையில் அவர் மௌத்தாகிட்டால், இதே நிலையில அவர் தௌபா கேட்காம மௌத்தாகிவிட்டால் என்ன ஆகும் பயப்படுவோம். அதே போல அவரிடத்துல நட்பு வைக்க நம்ம பயப்படுவோம், ஏன் நாமும் அவரை போல மாறிவிடுவோமோ என்ற பயம் வரணும். புரியுதா இல்லையா? வலா கண்ணி துகும், அவர்களை நிராசையடைய செய்ய மாட்டோம், அவர்களை நிராசையடைய செய்ய மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னு அல்ல மன்னிக்க மாட்டான்டா, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை, நீ போ மொத்தமா சேர்ந்து கவுந்து போ. அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, ஆறு அடிச்சுக்கிட்டு போகுது வெள்ளம், ஒருத்தருடைய ஊடு விழுந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது, அதுல உள்ளதையாவது பாதுகாத்துட்டு போகணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் பாவத்துல செஞ்சுட்டு இருந்தார், ஏன் காஃபிரியே பாக்குறீங்க, கடைசி தருணத்துல கூட அவருக்கு களிமா சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, கடைசி நேரத்தில் அவருக்கு இஸ்திக்ஃபாரை சொல்லிக் கொடுத்து தௌபாவை சொல்லிக் கொடுத்து திருத்திட்டா கூட, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நான் திருந்திட்டேன் அப்படின்னு அவர் மனசுல உறுதி கொண்டு தான் செஞ்ச தப்புக்கு வருந்திட்டாலே அல்லாஹ் அவரை மன்னிச்சிடுவான். 99 கொலை பண்ணாரு, போய் கேட்டாரு ஒரு ஆபீஸ்ட போய், அவர் சொன்னார் உன்னையா அல்லாஹ் மன்னிப்பான், 99 பண்ணிட்டு வந்திருக்க பாவி பயிலனார். அவர் பார்த்தாரு எதுக்கு ஒண்ணு குறையா இருக்குது, பாவம் தான் பண்ணியாச்சு, இவரு சொல்லிட்டாரு மன்னிக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு, அப்ப இவரையும் சேர்த்து போட்டா 100 ஆ போயிடுமே சொல்லிட்டு 100 விக்கெட் அடிச்சிட்டார். அடி ஒரே தலை முடிஞ்சு தலை, ஆனாலும் கொஞ்ச தூரம் போனா திரும்ப தலை சுத்துது அவருக்கு, அல்லாவே திருந்தனு நினைச்சு போனோம், இவர் சொன்னாரு சொன்னதுல கோவப்பட்டு திரும்ப ஒருத்தரை போட்டு தள்ளிட்டோம்டா அல்லா, நான் என்னடா பண்றது, திருந்தனு நினைக்கிறேன் மாட்டிக்கிறேன்டா அல்லான்னு மக்கள்கிட்ட போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் திருந்தனு நினைச்சேன், வழி இல்லையா வழி இல்லையா, மக்கள் சொன்னாங்க கேட்கிற ஆள்கிட்ட போய் கேளு, அந்த ஊருக்கு போய் ஒரு ஆலிம் இருக்காரு அவர்கிட்ட போய் கேளுனார். அங்க ஓடின உடனே அந்த ஆலிம் சொன்னார், அதை பத்தி என்ன இருக்கு, அல்லாஹ் மன்னிச்சிருவாப்பா, நீ திருந்தி தௌபா கேட்டா மன்னிச்சிருவான், ஆனா பழையபடி பாவம் செய்யற மக்களுடைய ஊருக்கு போகாத, நல்லவங்களுடைய ஊருக்கு போய் அங்க சேர்ந்துட்டீங்கன்னா நீ பாதுகாக்கப்படுவான்னு சொல்லிட்டு உடனே அவர் மனசுல திருந்திட்டு தௌபா செஞ்சுட்டு நல்லவங்களுடைய ஊரை நோக்கி போக போறாரு. மூத்துவதர்ஷி மூத்த போயிட்டார், மலாய்க்கத்து ரஹமாவும் வந்துட்டாங்க, மலாய்க்கத்து அதாபும் வந்துட்டாங்க, யாரு உயிரை வாங்குறதுன்னு அது நீண்ட ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதா இல்லையா? அப்ப யாரு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்ம அவரை நிராசி அடைய செய்யலாமா? வலானு கல்வி துகும், அவர்களை நாம் நிராசி அடைய செய்ய மாட்டோம். வல் அம்னு வல் இயாசு என் குலானி அன் மில்லத்தில் இஸ்லாம் வசபி வசபீலுல் ஹக்கி பைனஹுமா லி அஹ்லில் கிபலதி. இங்க பாருங்க, பயந்து 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 பயந்து, ஆமா இனி என்ன பண்றது நம்ம நரசுக்கு தான் அப்படின்னு நிராசையாகிறதும் இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடும். அல்லாஹ் என்ன பண்ணி என்ன வந்து தண்டிப்பானா? எனக்கு அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா சொர்க்கவாசிதான் அப்படின்னு பயமற்ற அச்சமற்ற நிலையில உச்சத்தை தொட்டாலும் அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அப்ப ஈமான் எப்படி இருக்கணும்? பயத்துக்கும் ஆதரவுக்கும் இடையில் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பயமற்ற நிலையில் சென்று விடுவதும் இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும். ஒட்டுமொத்தமாக பயந்து பயந்து நிராசி அடைந்து விடுவதும் இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும் சொல்கிறார்கள். வல் அம்னு அச்சமற்று இருப்பது, வல் இயாசு முற்றிலுமாக நிராசி அடைந்து விடுவது, என் குலானி இந்த இரண்டும் வெளியேற்றிவிடும் அன் மில்லத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு. அப்ப நேரான பாதை எது? உண்மையான சத்திய பாதை எது? வசபீலுல் ஹக்கி சத்திய பாதை, பைனஹுமா அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிறது. எந்த இரண்டுக்கும் இடையில? அச்சமற்று போறதுக்கும் இடையில, நிராசை அடையறதுக்கும் இடையில. பயமும் இருக்கணும் ஆதரவும் இருக்கணும், ரெண்டும் சமமா இருக்கணும். பயம் கொஞ்சம் மிகைக்கும் போது ஆதரவு கொண்டு வரணும், ஆதரவு கொஞ்சம் ஓவரா போனுச்சுன்னா மண்டையில தட்டி பயத்தை கொண்டு வரணும். ரெண்டுத்தையும் சமமா வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வலா யக்ருஜுல் அப்து மினல் ஈமானி இல்லா பி ஜுஹூதி மா அத்கலஹு ஃபீஹி. இப்ப பாருங்க, ஒருத்தர் முஸ்லீம் ஆகுவதா இருந்தால் அவர் என்ன செய்யணும்? ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து முஸ்லீமாக மூமினாக ஆக வேண்டும் என்றால் அவர் எப்படி என்ன செய்யணும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும். முதலாவதாக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு விட்டு எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை நம்பிக்கை கொள்ளணுமோ அதை நம்பிக்கை கொள்ளணும். இப்ப பாருங்க, நல்ல முக்கியமா, ஒரு மனிதர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் எதை ஏற்றுக்கொண்டு வந்தாரோ. நல்ல திரும்ப கவனிங்க, ஒருவர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் எதை ஏற்றுக்கொண்டு வந்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் முஸ்லீமாக மாறுறார். புரியுதா? அவரை காஃபிர்னு நம்ம சொல்றதா இருந்தா அவர் எதை ஏற்றுக்கொண்டு வந்தாரோ அதை மறுத்தால்தான் அவரை காஃபிர்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? இப்ப தொழுகையை ஏற்றுக்கொண்டு வந்தாரு, அதை மறுக்கிறாரு, காஃபிர் ஆயிடுவாரு. நோன்பை ஏற்றுக்கொண்டு வந்தாரு, அதை மறுக்கிறாரு, காஃபிர் ஆயிடுவாரு. மறுமையை ஏற்றுக்கொண்டு வந்தாரு, அதை மறுத்தாரு, காஃபிர் ஆயிடுவாரு. விதியை ஏற்றுக்கொண்டு வந்தாரு, அதை மறுத்தாரு, காஃபிர் ஆயிடுவாரு. இப்படி அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டால் தானே அவர் மூமினாக ஆக முடியும். அப்ப அவர் காஃபிராக ஆகுவதாக இருந்தால் இவற்றில் எதையாவது ஒன்றை நிராகரித்தால் மறுத்தால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அப்ப ரெண்டு விஷயங்களை நம்ம நல்லா கவனிக்கணும். அடுத்து சொல்லக்கூடிய அந்த அடிப்படையும் வைத்தோம், நல்லா கவனிங்க. ஒன்று, ஒரு பாவத்தை ஹலால் என்று கருதினாலும் அவரு காஃபிரா போயிடுவார். புரியுதா? இரண்டாவது, சொல்லப்பட்ட அடிப்படைய மறுத்தாலும் அவர் காஃபிரா போயிடுவார். புரியுதா? மூணாவது அடுத்த வரிகளுக்கு பார்ப்போம். வலா யஹ்ருஜுல் அபுது, அடியான் வெளியேறி விட மாட்டான் மினல் ஈமானி ஈமானில் இருந்து இல்லா, ஆனால் பி ஜுஹூதி மா அத்கலஹு ஃபீஹி, எது இவரை இஸ்லாமில் நுழைத்ததோ, எது இவரை இஸ்லாமில் நுழைத்ததோ அதை மறுப்பது கொண்டே தவிர. புரியுதா? எப்படி ஒருவர் எதை ஏற்று இறை நம்பிக்கையாளராக மாறினாரோ அதை மறுப்பதின் மூலமே தவிர, அவர் இறை நம்பிக்கையிலிருந்து தவிர சொல்ல, அதை மறுப்பதின் மூலமே அவர் இறை நம்பிக்கையிலிருந்து வெளியேறுவார். புரியுதா? அந்த தவிரவை எடுத்ததுனால நம்ம வெளியேறுவார்னு போடாது, தவிரவை போட்டா வெளியேற மாட்டார்னு போடணும். ஒருவர் எதை ஏற்று இறை நம்பிக்கையாளராக மாறினாரோ அதை மறுப்பதின் மூலமே அவர் இறை நம்பிக்கையிலிருந்து வெளியேறுவார். அப்போ ஒரு பாவத்தை ஹலால்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ் தடுத்தது ஹலால் என்று சொன்னாலும் இஸ்லாமை விட்டு போயிடுவாரு. அதே போல அல்லாஹ்வுடைய அடிப்படைகள் இருக்கா இல்லையா, மார்க்கத்தினுடைய அடிப்படைகள், அதை மறுப்பதன் மூலமாகவும் இஸ்லாமை விட்டு வெளியேறிடுவார். அடுத்து மூன்றாவது, வல் ஈமானு ஹுவல் இக்ராரு பில் லிசானி வத் தஸ்தீக்கு பில் ஜினானி. சரி, இப்ப ஈமான்ங்கிறது என்ன? ரொம்ப பேர் எப்படி விளங்குறாங்க? இப்ப இன்று இருக்கக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்காங்க பாருங்க, ஜஹ்மியாக்கள், இவர்கள் இந்த விஷயத்துல நமக்கு மாற்றமானவங்க. புரியுதா? எப்படி நம்ம என்ன சொல்றோம், ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, நாவால் சொல்வது, செயல்களால் செயல்படுத்துவதுங்கிறோம். அமலும் ஈமானோடு சேர்ந்ததுங்கிறோம், அமலும் ஈமானோடு சேர்ந்ததுங்கிறோம். இந்த ஜஹமியாக்கள் என்ன சொல்றாங்க, நோ, அமல் வேற. உள்ளத்துல லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு நாவால சொல்லிட்டால அவன் முஸ்லீம் மூமின் தான். அமல் வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்குங்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு நிறைய மறுப்பு குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அமலோ அமலை ஈமானோடு சேர்த்திருக்கிறான். இல்லாமன் அமில சாலிஹா, குரான்ல எங்கேயாவது தனியா சொல்லப்பட்டிருக்கா பாருங்க, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹா, எங்க பார்த்தாலும் ஈமானோடு அமல சாலிஹ் சேர்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஈமானோடு அமல் சேர்ந்து, புரியுதுங்களா? அமல்கள் நிறைய தரஜா இருக்கு, ஃபர்த் இருக்கு, வாஜிப் இருக்கு, முஸ்தஹப் இருக்கு, சுன்னத் இருக்கு, புரியுதா? அப்ப ஈமான் என்பது ஹுவல் இக்ராரு பில் லிசான், நாவால் மொழிவது, வத்தஸ்தீக்கு பில் ஜினான், புரியுதுங்களா? உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் உண்மைப்படுத்துவது. அப்ப உள்ளத்தால் உண்மைப்படுத்துறது உங்களுக்கு தெரியும், உடல் உறுப்புகளால் உண்மைப்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு, செயல்களால் அதை செய்வது. அப்ப தொழுக, நோன்பு, ஜக்காத் என்று எதை அல்லாஹு தஆலா அர்க்கானுல் இஸ்லாமாக ஆக்கியிருக்கின்றானோ அவற்றை செய்வது கொண்டுதான் ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமே தவிர, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுவதால் மட்டும் ஒரு மனிதர் மூமினாக ஆகிவிட மாட்டார். வல் ஈமானு ஹுவல் இக்ராரு பில் லிசானி வத் தஸ்தீக்கு பில் ஜினானி, ஈமான் இறை நம்பிக்கை என்பது நாவால் ஏற்றுக்கொள்ளுதல், உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், செயல்களால் உறுதிப்படுத்துதல் ஆகும். போதுமா. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.